SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
வணக்கம் அப்பாஸ், சந்திரிகா, பொன்ராஜ், குமார்.
வணக்கம்.
அரசு வந்து குடியுரிமை சட்டத்தில், ஆங்கிலத்தில் சொல்ல போனால் சிட்டிசன்ஷிப், அதில் வந்து மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு இல்லையா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த மாற்றம் நல்லதா மோசமா, வரலாமா வரக்கூடாதா, இந்த நாட்டுக்கு உதவுமா உதவாதா? குமார் சொல்லுங்களேன்.
இப்போ நான் வந்து 8 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு பிஆர் கிடையாது. பெர்மனன்ட் ரெசிடன்ட் வந்து இறங்கினோடனே பெர்மனன்ட் ரெசிடன்ட், 6 மந்த் வந்து கிறிஸ்மஸ் ஐலண்ட்ல இருந்தேன், அதுக்கப்புறம் பெர்மனன்ட் ரெசிடன்ட் தந்தாங்க. நான் வந்து ஃபேமிலிக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தேன். இவங்க சொல்கிறாங்க சட்டத்துக்கு முன்னாடி சட்டத்துக்கு பின்னாடின்னு, ஆனால் இவங்க ரூல்ஸே தப்பான ரூல்ஸ் மாதிரி தெரியுது. இப்போ எங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப்புக்கு நான் எக்ஸாம் எழுதணும், அது வந்து நார்மலாக எல்லாரும் எழுதுறது. இப்போ வந்து இன்னொரு எக்ஸாம் எழுதி நாங்கள் பாஸ் பண்ணி தான் சிட்டிசன்ஷிப் எடுக்க முடியும். இது எங்களால் முடியாது, எங்களால் இயலாது. நான் எனக்காக ஓரளவு இங்கிலீஷ் தெரியும். இங்கே வந்திருக்கிற 99% இங்கிலீஷ் தெரியாத பிள்ளைகள் தான் இங்கே வந்திருக்கு. ரொம்ப கஷ்டம்.
அபாஸ்
குமார் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பல பாதிப்பு இருக்கு, ஆனால் மேலோட்டமாக பார்க்கல. நான் வந்து இங்கே 20 வருஷம் ஆகுது நான் சிட்டிசன் தானே. இது ஒரு பெரிய ஷேக்கப், ஒரு வேக்கப் கால் மாதிரி தான். இப்போ இமிகிரண்ட்ஸுக்கு எல்லா மேற்கத்திய தேசங்கள் எல்லாமே வந்து அவங்களோட குடியுரிமை சட்டங்களை வந்து டைட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையிலையும் வலதுசார சார்ந்த வாக்காளர்கள் ஒரு பக்கம் சார்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு என்ன சொல்றது, பல கன்சர்வேட்டிவ் ஓட்டர்ன்னு சொல்றோம்ல, ஸோ அவங்கள பேஸ் பண்ணி தான் வந்து இந்த லாஸ் எல்லாமே இப்போ டைட்டன் ஆகிட்டு இருக்கு. ஒரு மெயின் ஃபோக்கஸ் வந்து செக்யூரிட்டி, அதனால வந்து we have to look at this with open mind.
சந்திரிகா சொல்லுங்களேன்.
முதல்ல வந்து குடியுரிமை சட்டங்கள் இருக்கப்படும் போது குடியுரிமை பெறுவதனால என்ன நன்மைகள்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். 7 முக்கியமான அம்சங்கள். எந்த நாட்டுக்கும் நம்ம ஆஸ்திரேலியர்கள் வந்து போகலாம். 169 நாடுகளுக்கு விசா இல்லாமல் போகலாம். அங்க போனதுக்கு பிறகு எதுவும் பிரச்சனைகள் வந்தால் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நம்முடைய தூதரகம் நமக்கு முழுவதாக உதவி செய்யும். அதை தவிர கல்வி இங்கு இலவசமாக அல்லது எக்ஸ் என்பதன் கீழ் படிக்கலாம். அரசு ஊழியர்களில் அல்லது பாதுகாப்புத்துறை ஊழியர்களாக பணியாற்றலாம். அது தவிர தேர்தலில் நின்று பிரதமராக கூட ஆக முடியும். அதை தவிர இங்கிருந்து அவர்களை வெளியேற்ற முடியாது. இது இந்த 7 வந்து குடியுரிமை இருந்தால் இருக்கக்கூடியது. இதில் அதிகமாக பாதிக்கப்பட போவது குடியுரிமை இல்லாததனால். ஒன்று கல்வி, அடுத்தது பணி, அரசு பணிகளும் அல்லது பாதுகாப்புத்துறையில் இருக்கக்கூடிய பணிகளும். அடுத்ததாக இங்கு குடியுரிமை இல்லாமல் இருக்கக்கூடிய அகதிகளாக வந்தவர்கள் அந்த பிறந்த நாட்டிற்கு போகும் போது பாதுகாப்பு இருக்காது. இந்த 3 முக்கிய விடயங்கள் தான் பாதிக்கப்பட போகின்றது.
பொன்ராஜ்,
ஆஸ்திரேலியா அப்படிங்கிற ஒரு நாடே வந்து ஒரு மைக்ரேஷன் நேஷன். இங்க இருக்க பூர்வக்குடி மக்களான ஒரு 2% தவிர்த்து மித்த எல்லாருமே வந்து இங்க வந்து குடியேறினவங்க தான். ஆக இன்னைக்கு வந்து ஆஸ்திரேலியா வந்து உலகம் முழுக்க மதிக்கப்படுதுன்னா இந்த நாடை கட்டமைத்தது வந்து வெளியிலிருந்து இங்க வந்து இந்த நாட்டை உருவாக்குனவங்க தான். ஆக இந்த குடிபெயர்வுக்கு வந்து எதிராக எடுக்கப்படும் எல்லா நடவடிக்கையுமே வந்து ஒரு பின்னோக்கிய செயலா தான் நான் பார்க்கணும்.
அதுக்காக நீங்க எல்லாரையும், எல்லா குடியேற்றவாசிகளையும் அனுமதிக்கணும் அப்படிங்கிறீங்களா பொன்ராஜ்?
இல்ல, அதுல வந்து இவங்க வந்து பல வரைமுறைகளை வந்து 1971 அதாவது ஆல் ஒயிட்ஸ் பாலிசி அப்படிங்கறத விளக்குனதுக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு மைக்ரேஷன் சிஸ்டம்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அது வந்து ஓரளவுக்கு ஒரு வளர்ச்சி அடைந்த சூழ்நிலைக்கு வந்திருக்கு. இப்போ மீண்டும் அந்த 1971 முந்தைய காலகட்டத்துக்கு போறாங்க. 71 முன்னாடி வந்து வெள்ளை தோல் உள்ளவர்கள் தான் வரணும் அப்படின்னாங்க. இப்ப வந்து 2017 வந்து இப்ப போடுறது என்னன்னா, எங்கள் நாட்டுக்கு வந்து முன்னால் என்ன லாபம் இருக்கும் அப்படிங்கறத வந்து நல்லா தீர்மானிச்சு அவங்களால முழுக்க முழுக்க லாபம் இருந்தால் மட்டும்தான் உள்ள எடுப்பேன் அப்படிங்கிறாங்க. இது கொஞ்சம் எனக்கு கடுமையா தான் படுது.
சரி, இப்ப இந்த குடியுரிமை சட்டத்துல வந்து நிறைய புதிய நடைமுறைகள் வருது. இப்ப 4 ஆண்டுகள் பெர்மனன்ட் ரெசிடென்சி அல்லது நிரந்தர குடியுரிமை பதிவுரிமை பெற்றிருந்தால் தான் ஆக முடியும். ஆங்கில அறிவு இருக்கணும். கம்யூனிட்டி அல்லது சமூகத்தோடு நீங்கள் இணைந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அப்புறமா வந்து இங்கே உள்ள விழுமியங்களை நீங்கள் ஏற்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து வேலை இருக்கணும், வெல்ஃபேரில் அதாவது இந்த சென்ட்ரலிங் பெனிஃபிட்ல எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பல விதிமுறைகள் வந்திருக்கு. இந்த இதில் வந்து உங்களுக்கு இது சரியில்லை அல்லது இது நல்லது அப்படிங்கிற மாதிரி எதுவும் படுதா?
இது ஒரு ஷேக்கப் தான். சென்ட்ரலிங்க் பெனிஃபிட்ஸில் வந்து நிறைய பேருக்கு நன்மை கிடைச்சிட்டு இருக்கு, வல்னரபுளாக இருக்கவங்களுக்கெல்லாம். அதே நேரத்தில் ரொம்ப ஃபோக்கஸ் ஆன் அப்யூஸ் பண்ணுறதுலையும் இருக்குது. அதுக்கு வந்து பலதரப்பட்ட மக்கள் வந்து சப்போர்ட் தான் பண்ண போறாங்க. அதனால வந்து அந்த மாதிரி டைட்டன் பண்றதுல வந்து எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது.
இப்ப இதை டைட்டன் பண்ணனால ஆங்கில அறிவு அவசியம் என்ற வலியுறுத்தி அது ஐஎல்டிஎஸ்க்கு இணையான ஒரு பரீட்சையை வைக்கிறாங்கன்னு சொல்லும் போது இப்ப புதிதாக வந்தவர்கள் புது அதுவும் அகதிகளாக வந்தவர்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள். அவர்கள் வந்து வெளியே திருப்பி அனுப்பக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றபடியால் அதை அவர்களை இணைப்பதற்கு ஆங்கில அறிவை கொடுப்பதற்கான வசதிகள் படிப்புகள் அவர்களுக்கு ஒழுங்கு பண்ணி தர முடியுமா என்பது ஒரு கேள்வியாக எழும். முந்தி வந்து ஏஎம்இஎஸ் என்று இங்கிலீஷ் படிப்பதற்கான பள்ளிக்கூடங்கள் இருந்தன, அவற்றை எல்லாம் நிறுத்திவிட்டார்கள். இப்போது வருபவர்கள் திருப்பி இந்த மெயின் ஸ்ட்ரீம் லைஃப் ஸ்டைலுக்கு இணைவதற்கு ஆங்கில அறிவை பெறுவதற்கு அரசாங்கம் என்ன வகையான வசதிகளை செய்து தரும் என்பது ஒரு பெரிய கேள்வியாகும்.
இந்த பெற்றோர்கள் மனைவிமார்கள் ஹியூமனிடேரியன் விசால வர்றவங்க ரெஃப்யூஜி விசால வர்றவங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க இதுல. ஏன்னா இப்போ ஒரு எக்கனாமிக் ஸ்கில் மைக்ரெண்டா வர்றவங்க வந்து இந்த டெஸ்ட் எல்லாம் முதல்ல எழுதிட்டு தான் உள்ள வராங்க. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க தந்தையோ தாயோ வந்து உடல்நிலை குன்றி ஊர்ல இருக்காங்கன்னா அவங்க அந்த கூப்பிட்டு வந்து பாக்கணும்னு அவங்க நினைச்சா அதுக்கு வாய்ப்பு இல்ல. அது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பேரண்ட்ஸ் விசா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, உங்களுக்கு மனைவியா இருக்கிறவங்களும் அவங்களும் ஒரு ஃப்ரீ விசா மாதிரியான என்ட்ரி இருக்க கூடாது அவங்களுக்கு, அவங்கள ஆங்கிலத்துல வந்து 6 மார்க் எடுக்க வைங்க எல்லா இதுலயும் மெயின் ஸ்ட்ரீம்ல இணைய வைங்க அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரெஷர் போடுற மாதிரி தெரியுது. இது வந்து ஆஸ்திரேலியாவுக்கு பேக் ஃபயர் பண்ணும் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன்.
இப்படின்னா அவர் சொன்னது சரி, என் வைஃப் ஐஐடிஎஸ் எழுதணும்னா எப்படி சார் எழுதும், எல்லா கிராமத்துல உள்ளவங்க ஸ்கூலுக்கு போக முடியும், எங்க நாட்டை பொறுத்த லெவல யாரு படிச்சதுல 40% நல்லா படிச்சிருக்கிறாங்க, மற்ற 60% படிக்கிறதுக்கு ஸ்கூல் இல்ல, எல்லாம் அடிச்சு உடச்சு நொறுக்கிட்டானுங்க. அப்ப எங்கட ஜெனரேஷன் இல்ல.
ஆஸ்திரேலியாவுக்குள்ள வந்துட்டு நான் இங்கிலீஷ் பேசாம இருந்தானா எப்படி அந்த ஆளை வந்து குடி மகனாக குடி மகளாக ஏற்கிறது? அந்த குறைஞ்சபட்சம் அந்த நாட்டுல பேசுற மொழி தெரிய வேண்டாம்,
தெரியத்தான் வேணும், யாரும் இல்லையான்னு சொல்ல. அது ஆஸ்திரேலியாவுக்குல கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா இல்லையான்னு சொல்லி உள்ளுக்கு எடுத்துட்டு போகணும்.
அதுக்குதான் அவங்க வந்து ஆரம்பத்திலேயே வந்து ஸ்கில் மைக்ரேஷனுக்கு வச்சிருக்காங்க.
வழிய உணரணும். நாட்டை கட்டி அமைக்கிற ஒரு மினிஸ்டர் அவங்களுக்கு தேவையில்லாத சட்டங்களை கொண்டு அவங்க போடும்போது நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க சாதாரண ஒரு ஆட்கள், இந்த நாட்டுக்கு வந்து இந்த நாங்கட நாட்டுல இருக்க முடியாதுன்னு சொல்லி நாட்டுக்கு வந்திருக்கிறோம், நீங்க எங்களை வரவேற்றீங்க, அதுக்கு நாங்க பாராட்டுறோம், உங்களுக்கு உங்களோட காலையில வந்து கும்பிடுறோம், நீங்க கூப்பிட்டீங்கன்னு சந்தோஷமா இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஃபேமிலிய பிரிச்சு வச்சுக்கல என்ன அர்த்தம் இருக்கு? இப்படியே செய்யறீங்க.
என்னன்னா இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட தொகையான மக்கள் வேலை செய்து அந்த வரியை கட்டி அந்த வரியை வந்து அவங்க பகிர்ந்து சென்ட்ரலிங் மூலம் மற்ற மக்களுக்கு கொடுக்கறாங்க. அப்ப வேலை செய்யாம இருக்கிறதுன்றது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, ஆங்கில மொழி தெரியாதவர்கள் வேலை செய்யாதனால சென்ட்ரலிங் பேமெண்ட்டை வாங்கி கொண்டு காசுக்கு வரி கட்டாத பணிகளை வீட்டிலிருந்தே செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதையும் கவனிக்க
வேண்டும். வந்து இருக்கிறவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கற இல்ல, நீங்க இந்த வேலைக்கு போங்க. இன்றைக்கு வந்து அவங்க என்ன டெக்ஸ் ரிட்டர்ன்ஸ் என்ன டெக்ஸ் ஃபைல் எடுத்துட்டு இருக்கிறாங்க, வேலைக்கு அனுப்புறாங்க இல்ல, ஒரு ஃபேக்டரிக்கு போனா நீங்க பிஆர் இல்ல, நீங்க போங்கன்றாங்க. அப்ப அவங்க என்ன செய்வாங்க? அப்ப கவர்மெண்ட் என்ன செய்யணும்? அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு அமைப்பை செட் பண்ணணும், செட் பண்ணி அவங்களை வேலை செய்ய வைக்கணும். சென்னையில் காசு தேவையில்லை.
அனைவரும் ஆங்கில தேர்வு எழுதணும், 3 முறைக்குள் தேர்வு ஆகிவிட வேண்டும், அது தேர்வுல வந்து ஆஸ்திரேலிய விழுமியங்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் சொல்றாங்க. இந்த மூணுமே கொஞ்சம் சிக்கலான விஷயம். இந்த உலகத்துல எந்த நாட்டுல வந்து இந்த மொழி தெரிஞ்சாதான் நீங்க நாட்டுக்குள்ள வர முடியும் அப்படின்னு சொல்ற நாடுகள் எத்தனை இருக்கு?
நாட்டுக்குள்ள வர்றதுக்கு அவங்க மொழி தெரியணும்னு சொல்லல, குடியுரிமை வாங்குவதற்கு மொழி தெரிய வேண்டும்.
அப்படி சொல்லப்படும் போதும் அந்த குடியுரிமைங்கதான்
4 வருடம் நீங்க ஒரு நாட்டுல இருந்து அந்த நாட்டின் மொழியையும் விழுமியங்களையும் தெரிந்து கொள்ளாவிட்டால் எப்படி? 4 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு குடியுரிமைன்னு சொல்றாங்க. அந்த 4 வருஷம் நீங்க ஒரு நாட்டுல இருக்கும் போது அந்த விழுமியங்களும் மொழியும் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்.
சரி, இப்போ இந்த 3 முறைக்குள் தேர்வு ஆகிவிட வேண்டும்ங்கிறாங்க. இதுல ஃபெயில் ஆயிட்டா அந்த நாட்டுக்கு இல்ல அவர் இருக்க முடியாதுங்கிறது வந்து எந்த விதத்துல அவங்க நியாயம்? இப்போ எங்க அப்பா வந்து ஒரு 65 வயசு ஆகுது, ஒருவேளை நான் எங்க அப்பாவுக்கு ஆசைப்பட்டேன், அது படல, ஆனா ஒருவேளை ஆசைப்பட்டால் அவங்க எப்படி இதுல வந்து ஆங்கில தேர்வு வந்து பாஸ் பண்ண முடியும்? இல்ல ஒரு என்
மனைவி பேரட்ரிஷ், உங்க ஃாதர் வந்து பேரட்ரிஷால தான் வருவார் இல்லையா?
இப்ப அவங்க குடியிருக்கணும் ஒருத்தர் ஆசைப்படுறாங்கன்னு வச்சிருங்க, ஒரு நபர் வந்து ஒரு ஸ்கில் மைக்ரெண்டா வராரு, அவங்க அப்பா அம்மா கூட வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு, அவங்க 65 வயசுல வந்து அவங்க ஐஎல்ஸ்ல 6 மார்க் எடுக்க முடியுமா? என் கூட இன்ஜினியரிங் படிச்சு மாஸ்டர்ஸ் முடிச்சு அப்ராட்ல வேலை பார்த்தவங்களாலே ஐஎல்ஸ்ல வந்து ஒரு குறிப்பிட்ட மார்க் எடுக்க முடியல, கேக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 65 வயசான பெற்றோரையோ இல்ல உலக விஷயங்களுக்கு அதிகம் எக்ஸ்போஷர் ஆகாத ஒரு மனைவிமார்களையோ இல்ல இதையும் தாண்டி இந்த ஹியூமானிடேரியன் விசால வர்றவங்க, ரெஃப்யூஜிஸ் விசால வர்றவங்க நிலை ரொம்ப கடினம்.
மக்களோட போக்குவரத்து வரையில இப்ப வந்து இந்த மாதிரி வந்து பல என்ன சொல்றது அட்வான்டேஜஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு புட்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்.
அதுல ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், அவங்க எல்லாம் பார்டர்லெஸ் எக்கானமி வந்து எல்லாத்துக்கும் வேணும், ஆனா பார்டர்லெஸ் மூவ்மெண்ட் வேண்டாம். அதாவது ஆஸ்திரேலிய பிரதமர் வந்து இந்தியா போகும்போது என்ன சொல்றாரு, இந்தியாவோட விவசாய கொள்கைகள்லாம் வந்து ரொம்ப ப்ரொடெக்ஷனிஸ்ட் பாலிசியா இருக்குது அப்படிங்காரு. ப்ரொடெக்ஷனிஸ்ட் பாலிசியா இருக்கும் போதே தமிழக விவசாயிகள் வந்து அங்க அரை நிர்வாணத்தோட தான் இருக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆக இந்தியால இருந்து ஆஸ்திரேலியால போய் அங்க இருக்க விவசாயிகளோட லாபம் வேணும், ஆனா இந்தியால இருந்து இங்க ஒருத்தர் வர்றாருன்னா அவர் வந்து இங்கிலீஷ்ல 7 மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ எல்லா நாடுகளுமே டார்கெட் பண்றதுன்னா பார்டர்லெஸ் எக்கானமி, பார்டர்லெஸ் ப்ராஃபிட் தானே தவிர பார்டர்லெஸ் மைக்ரேஷன் கிடையாது.
இது SBS தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. ஒருவர் குடியுரிமை பெறுவதில் புதிய விதிமுறைகளை அரசு நடைமுறைப்படுத்த உள்ளது. இது குறித்த பரிமாற்றம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பவர்கள் அப்பாஸ், சந்திரிகா, பொன்ராஜ் மற்றும் குமார்.
சரி, இப்ப இந்த குடியுரிமை சட்டத்துல வந்து தீவிரவாத எண்ணம் மனதில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த குடியுரிமை வந்து கிடைக்கிற வாய்ப்புகளை வந்து இது கடுமையாக்குது, அதனால இந்த மாதிரியான கடுமையான சட்டங்கள் அல்லது கடுமையான விதிமுறைகள் தேவை அப்படின்னு சொல்றாங்க.
நான் முதல்ல சொன்ன அந்த 7 விஷயங்கள்ல வந்து கடைசியா நான் சொல்றது ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் டிபோர்டேஷன். அதை டிபோர்ட் பண்ணாம டிபோர்ட் பண்ணுவதை தடுக்க முடியாது. அவங்க வந்து அதை தன் கையில சாவியா வச்சு வைத்துக் கொள்வதற்காகத்தான் அந்த ஒரு விதிமுறையை கொண்டு வராங்க. கூடுமான வரைக்கும் ஒரு மொழி தெரியாமல் ஒரு குறிப்பிட்ட நாட்டில இருந்து வந்து அவர்கள் ஒரு தீவிரவாதத்தில் இருந்தால் எந்த நேரத்திலும் அவர்களை வெளியே அனுப்பலாம் என்ற இதோடு இருக்கின்றார்கள். அது மறுபக்கமாகவும் வெடிக்கலாம், ஏன்னா நல்லா நன்றாக ஆங்கிலம் தெரிந்தவருக்கு தீவிரவாத குழுவிலும் இருக்கலாம், சொல்ல முடியாது.
ஏன்னா செக்யூரிட்டி ஃபோக்கஸ் வந்து நான் எப்பவுமே வந்து சப்போர்ட் பண்றேன், ஏன்னா இதுல மிஸ்யூஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா ரெண்டு பக்கமுமே அதே மாதிரி இந்த மாதிரி நாடுகள்ல இருந்து வர்ற அகதிகளை வந்து சிரியா மாதிரி இருக்கு, சிரியால சரியான வழியில இங்க வந்து குடிமேறியோடு இருக்கவங்களுக்கு வந்து திரும்ப அங்க போயிட்டு வரையில ஏதாவது பிரச்சனை வருதா, அது மாதிரி நிறைய நடந்துகிட்டு இருக்கு.
இந்த மைக்ரேஷன் சிஸ்டம்ல அவங்க வந்து இஸ்லாமியர்களை கொஞ்சம் குறிவைக்கிறதுங்கிறத வந்து அரசியல்வாதிகள் பல்வேறு தளங்கள்லயே வெளிப்படுத்திருக்காங்க அவங்களோட ஸ்பீச்லயே. அவங்க என்ன சொல்றாங்க, சரியா சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்றவங்களை எதிர்க்கிறாங்க, அதே மாதிரி குரான்ல கொஞ்சம் விமர்சனத்துக்குள்ளாகிற கருத்துக்கள் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸை ப்ரொபகேட் பண்ணுதுங்கிறாங்க. இதை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எதிராக ஆஸ்திரேலிய வேல்யூ பேஸ்ட் கொஸ்டின்ல வந்து ஒரு கேள்வி வைக்க போறதாவது சொல்றாங்க.
இந்த மாதிரியான கேள்வி வந்து ஒரு ஒரு ஆளுக்கு மனதில் இருக்கின்ற விளிமைய என்ன, இந்த ஆஸ்திரேலிய விளிமையங்களை அவர் ஏற்றுக்கொள்கின்றாரா அப்படின்னு கேட்கப்படுற கேள்விகள் பொருத்தமானது தேவையானது நினைக்கிறீங்களா, இல்ல தேவையில்லை அப்படின்னு படுதா உங்களுக்கு?
இல்ல, இது பொருத்தம் பொருத்தம் இல்லங்கிறதுக்கு முன்னாடி இது வந்து ஆஸ்திரேலியாவுக்கு எந்த பயன் விளைவிக்கும் அப்படிங்கறத நம்ம பேசலாம்னு சொல்றது. ஏன்னா காரணம் என்னன்னா, ஒரு தீவிரவாத எண்ணத்தோட இருக்கிறவங்க இதுக்கு வந்து நேர்மறையா பதில் சொல்றதுக்கு யோசிக்க மாட்டாங்க, ஒரு பொய் சொல்ல. ஆனா தன் மத நூலுக்கு எதிராக தான் எதிரும் பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறவன் அவனுக்கு வந்து இது வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். ஆக இந்த கேள்விகள் வந்து இந்த ஆஸ்திரேலியன் மைக்ரேஷன் சிஸ்டம்க்கோ இல்ல ஆஸ்திரேலியன் வேல்யூ பேஸ்ட் டெஸ்ட்டுக்கோ எந்த ஒரு பலனையும் கொடுக்க போறது இல்ல. அப்ப இவங்க எதை டார்கெட் பண்றாங்கன்னா, ஆஸ்திரேலியால இஸ்லாமியர்களின் ஜனத்தொகை அப்படிங்கிறது 2.2% தான். அதுலயும் நீங்க அடிப்படைவாத சிந்தனைகள் இருக்கவங்க ஏதோ 1-2 பேர் தான் இருப்பாங்க. ஆனா அவங்களை காட்டி காட்டி பயங்காட்டி கிட்டத்தட்ட 1.3 கோடி கிறிஸ்தவர்கள் ஓட்டோ இல்ல அந்த வலதுசாரிகள் ஓட்ட கவர் பண்றதுக்காண்டி இவங்க செய்யற ஒரு சித்து விளையாட்டு மாதிரி தான் எனக்கு தெரியுது.
கொஞ்சம் இதை மதம் சார்ந்து சிந்திக்கணும்னா, ஒரு நாட்டுல நீங்க உங்களுடைய அடிப்படை குடியுரிமையை வந்து கொடுத்து நீங்க உங்களுடைய புது குடியுரிமையை பெறும்போது அந்த நாட்டு விளிமைகளை ஏற்றுக்கொள்வதற்கே தயக்கம் காட்டணும்ன்றது எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க சிட்டிசன்ஷிப் டெஸ்ட் சொல்றாங்க, நீங்க இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் கிரிக்கெட் வந்ததுன்னா இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, அது ஒரு நியாயமானது. நீங்க ஆஸ்திரேலியன்
சிட்டிசன்ஷிப் சின்ன மாற்று கருத்து உண்டு மேடம். நீங்க இந்த நாட்டோட சட்டம்னு சொல்லுங்க முழுக்க ஒத்துக்கிடணும். ஏன்னா ஒரு நாடு வந்து சட்டத்தால தான் ஆளப்பட வேண்டும். ஆனா இதுல இந்த வேல்யூஸ் சொல்லும் போது இந்த ஆஸ்திரேலியால எது வேல்யூஸ் சொல்லுவீங்க? இங்க வந்து
இப்ப நீங்க இந்தியான்னு வச்சுக்கோங்களா, இந்தியால நீங்க வந்து இந்திய குடிமகன் சொல்லும்போது இந்திய இந்தியாவின் விழுமியங்கள் காக்கணும்ன்றது
உங்களுடைய கிடையாது. அதுதான் உண்மை
இருக்கு. இல்லாமலாம் இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சுக்காங்க. குடியுரிமை வாங்கும் போது முழு மனதாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
ரோங்கா பேசமா இருக்கு. எங்கட வாய்ப்பு நாங்க எக்ஸாம் எழுத எழுத முடியாட்டி இதுக்கு
பரீட்சைக்கான தயாரிப்பு வேலைகள் பள்ளிகள் நடத்தப்பட வேண்டும். அது அதை தவிர ஐஎல்எஸ் அளவுக்கு அந்த பரீட்சை இருக்கக்கூடாது. ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ் என்று சொல்லக்கூடிய தொழிலுக்கு தேவையான அளவுக்கு இருந்தால் போதும் என்பது என்னுடைய கருத்து.
இதுல ஆஸ்திரேலியாவோட இந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து ஒரு பயத்தின் வெளிப்பாடாக இவங்க பண்றதை தான் நான் பாக்குறேன். ஆக இவர்களோட வந்து அந்த பயத்தை களையறதுக்கு என்ன செய்யணும்னா, இங்க உள்ள லோக்கல் சிட்டிசன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து திறமையை வெளிப்படுத்த வைக்கணும். அப்படி பண்ற பட்சத்துல
என்ன திறமைனா என்ன, எப்படி திறமையை வெளிப்படுத்த வைக்கிறது?
இவங்க திறமைனா இவங்க வந்து எம்ப்ளாயபிள் ஸ்கில்ஸ் வந்து கொண்டு வரணும். அப்படின்னா ஸ்கில் மைக்ரன்ஸை பத்தியோ இல்ல 457 விசாவை பத்தியோ இல்ல வெளியில இருந்து வர மைக்ரன்ஸை பத்தியோ அவங்க கவலைப்பட தேவையில்லை. இப்போ அது இல்லாததுனாலதான் அவங்க வந்து வெளிநாடுகளை வந்து சார்ந்து இருக்க வேண்டியிருக்கு. அப்படி வெளிநாடு சார்ந்து இருக்கிறதுனால அவங்க அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் போடுறாங்க. பிரச்சனை அவங்க வந்து நிவர்த்தி செய்யும் போது இதே மாதிரியான பிரச்சனைகள் வராது. மேலும் இந்த வலதுசாரி எண்ணங்களோட ஓட்டுகளை வந்து வாங்குறதுக்காக இவங்க பல்வேறு முயற்சிகள் எடுக்கிறாங்க. அதோட ஒரு கட்டமா தான் நான் இதை பாக்குறேன்.
இது வந்து ரூல்ஸ் எல்லாருமே மனசளவுல பாதிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க. இன்றைக்கு என் கொம்மையில ஆறு பேர் வரையில இந்த பிரச்சனையால ஹஸ்பண்ட் வைஃப் சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாது, சரி புரிஞ்சு கொள்றாங்க இல்ல. இது அவங்களோட நிர்வாகங்கள் அவங்க சட்டங்கள் எலெக்ஷன் வரும்போது இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யறாங்க. ஸ்ரீலங்கா இந்தியா சேம் இது பொலிட்டிக்கல். இது மக்களுக்கு எங்களுக்கு தேவையில்லாத சண்டையை மாதிரி ஊட்டி விடுறாங்க. கொஞ்சமாவது புரிஞ்சு கொள்ளணும், யோசிக்கணும். அவங்க மினிஸ்டர் சீட்டே இருந்து பல மாதிரி பலதான் கயப்பாங்க. அவளதையும் எங்களால செய்ய முடியாது. எங்களை நாங்க தமிழ் பேசுற மாதிரி அவங்கள பேச முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் எங்களுக்கும் கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளணும். அவங்க அவங்க இஷ்டத்துக்கு எழுதி கொடுத்து போய்கிட்டு இருக்கலாம், எங்களால ஏறாது. எங்கள மாதிரி தமிழ் பேச முடியுமா சொல்லுங்க. நாங்களும் கஷ்டப்பட்டு படிக்கிறோம், முடியாது. ஃபேமிலியா மோதாங்க, அதுக்கு பேசுங்க. நாங்க அங்க நாங்க இங்க அவங்க ஏதாவது அங்க அவங்க செத்துருவாங்க, எங்களுக்கு அவங்க செத்துருவாங்க. ஒரு ஒரு பொம்பளைய கல்யாணம் பண்ணி 60 வருஷம் கட்டி வாழ்றவன் தான் தமிழன். இன்னொரு பொம்பளைய பார்த்து பாடுறோம் தமிழ் அல்ல, நாங்க அப்படி பாடுறோம். அண்ணே இது வந்து என்னுடைய வழிய பத்தி பேசுறேன். இதே வழிதான் எங்கட தமிழ் மக்கள் அனைவருக்குமே. உண்மையா சொல்றேன்,
இப்ப இந்த சட்டங்கள் வந்து எனக்கு என்னமோ ஒரு தண்ணிய வந்து டெஸ்ட் பண்றதுக்காக உள்ள விட்ட மாதிரிதான் எனக்கு தோணுது. ஏன்னா இதுல பல சிக்கல்கள் இருக்கு. இப்ப இவர் சொன்ன மாதிரி வந்து இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி இங்கிலீஷ் டெஸ்ட் கரெக்டா இருந்தது, அதெல்லாம் வந்து இந்த 3 தடவை ஃபெயில் ஆனது, அதுக்கெல்லாம் வந்து ரீகோர்ஸே கிடையாது. இப்போ அதெல்லாம் வந்து டெஸ்டிங் த வாட்டர்ஸ்ங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இது வந்து என்னதோட சிம்டம்னா வந்து இந்த கரண்ட் கவர்மெண்டோட சிம்டம். இந்த எல்என்பி கவர்மெண்ட் வந்து பல திட்டங்கள் வந்து பூதிட்டாங்க. எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து அரவைக்காட்டோட தான் பூதிருக்காங்க. இப்ப இந்த ரோபோ கால், இந்த சென்ட்ரல் லிங்க், இது நம்ம இப்ப இந்த சிட்டிசன்ஷிப் இந்த இது அந்த அந்த கான்டெக்ட்ல பாக்கல வந்து இது வந்து ஒரு டெஸ்டிங் த வாட்டர்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா நம்ம பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூல, நம்ம மைக்ரன்ட்ஸ் பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூல, இப்ப பிஆர் உள்ளவங்க எல்லாம் வந்து சிட்டிசன்ஷிப்புக்கு ஈஸியா உடனே அப்ளை பண்ணிருங்க.
மிக நன்றி அபாஸ், சந்திரிகா, பொன்ராஜ், குமார்.
எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.